ஒன்னு பேதுரு அஞ்சாவது அதிகாரம் வசனம் எட்டுல இருந்து நான் படிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய சாத்தான் ஆனவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த அஞ்சாவது அதிகாரத்தில் பேதுரு நமக்கு பல சத்தியங்கள் சொல்லி வருதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அவர் வந்து சபைய ஒரு மந்தையாக இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்திலே நமக்கு எடுத்து காமிச்சார். சபைய ஒரு மந்தையாக பார்த்து அந்த சபையை நடத்துற மூப்பர்களை ஒரு மேய்ப்பர்களாக பார்த்து உங்களில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து அப்படின்னு ஒரு ஓமையை அவர் எடுத்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது சொல்லி முடிச்சுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடைவதற்கு மிகவும் இருக்க வேண்டிய அத்திய அவசியமான பேசிக் குணங்கள் அதை பத்தி அவர் சொல்லிட்டு வர்றார். கடைசியில் அவர் முடிக்கணும் இல்லைங்களா, அதனால ரொம்ப சுருக்கமா பாயிண்ட் பாயிண்டா அவர் சொல்லிட்டு வர்றார். என்ன இவ்வளவு நம்ம படிக்கிறோமே அப்படின்றது என்ன நீங்க பிளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா பேதுரு என்ன பண்ணிருக்காருன்னா அழமான ரொம்ப முக்கியமான காரியங்களை எட்டிங்கா போட்டு விட்டுட்டாரு. லெட்டர் அவர் முடிக்கணும், அதனால ரொம்ப ஆழமான காரியங்களும் அவரு அப்படி போட்டிருக்கிறதுனால முதலாவது அந்த குணங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் ஒரு ஒரு படிங்கள் மாதிரி ஒரு ஸ்டெப்பு. இந்த படி எப்படின்னா ஒரு ஸ்டெப்பு ஏறினா தான் இன்னொரு ஸ்டெப்பு தெளிவா தெரியும், இன்னொரு ஸ்டெப்பு நம்மளால செய்யவே முடியும் இல்லைங்களா. அந்த ஒரு ஸ்டெப்பே ஏறலன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. முதிர்ச்சி வளர்றது எப்படின்னா இப்படித்தான் ஒரு ஸ்டெப்பா. முதலாவது என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் மூப்பர்களுக்கு கீழ்படியுங்கள். சப்மிஷன் நம்ம கத்துக்கணும். சப்மிஷன் வரவே வராது நமக்கு, என் இஷ்டம் என் பாடு என் வாழ்க்கைன்னு தான் நம்ம இருப்போமே தவிர கீழ்படிதல்ன்றது நமக்கு வராது. சப்மிஷனை கத்துக்காங்க. அது முடிஞ்சு என்ன சொன்னாரு, மனத்தாழ்மை, தாழ்மை. பாருங்களா தமிழ்ல நல்லா வருது தாழ்மைன்னா, நம்ம நாடகம் கூட போட்டுடலாம் தாழ்மை. மனசுல தாழ்மை இருக்கா தான் பேச்சு. மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. தேவனு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக போன வாரம் என்ன பார்த்தோம், இது ஒரு ஸ்டெப் சரி. தாழ்மை வந்துட்ட பிறகு நமக்கு என்ன குணம் அடுத்ததாக, கவலையற்ற ஒரு வாழ்க்கை, உலக கவலையற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. கவலையற்ற ஒரு ஒரு மனசு நமக்கு இருக்கணும். கவலை இருக்கக்கூடாது, கவலைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் கவலை, போன வாரம் பார்த்த மாதிரி அது ஆவிக்குரிய கவலையா இருக்கலாம், உலக கவலையா இருக்கலாம், அது கொஞ்சம் கூட நமக்கு ஹெல்த்தும் நல்லது செய்யவே செய்யாது, எந்த பிரயோஜனமும் இல்லை. கவலைப்பட்ட யாருமே உருப்பட்ட வாதான் நம்ம பார்க்கவே முடியாது. இயேசுவே நமக்கு சொல்லியிருக்கார், கவலைப்படுவதனால ஒருத்தர் என்ன செய்ய முடியும், ஒரு கருப்பு முடிய வெள்ள ஆக்க முடியுமா, என்ன உன்னால செய்ய முடியும், ஒரு இன்ச்சு உன்னால செய்ய என்னத்தை தான் பண்ணிடுவோம், அவ்வளவு கவலைப்பட்டு நீ யூஸ்லெஸ் வேலைனா கவலைப்படுறதுதான் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, பெரிய கெடுதல் கூட நம்ம கொண்டு வரோம். நம்ம கவலைப்படுறதுனால ஒரு ஜுரம் வந்த மாதிரி இல்லைங்களா, ஜுரம் வந்து தூங்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. நம்மளை வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு நம்மளை அன்பிட் ஆக்கிறோம் இல்லைங்களா. செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு திடநற்றவர்களா கவலை நமக்கு செஞ்சிடும். அதோட ஆபத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். இது தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனத்தில் அவர் பேசுற கதை இதை பார்த்தோம்னா அவர் ஓமை அங்கேயும் பயன்படுத்துறாரு. யோசிச்சு பார்த்தோம்னா பேதுருக்கு இன்னும் அந்த மந்தை படம் அவருக்கு மனசுல இருக்கு. ஒரு மந்தை இருக்கும் போது அந்த மந்தைக்கு சுத்தி தாவீது காலத்துல வந்து அவர் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஆடுகளுக்கு வரக்கூடிய சத்ரு என்ன, சிங்கம் இல்லைங்களா. ஒரு மந்தை இருக்கும் போது அந்த சிங்கம் வந்து சுத்தி 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 இதெல்லாம் வந்து எங்கடா இடம் கிடைக்கும், எந்த ஆடு வலி தவறுது, எந்த ஆடு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வர பாக்குது, அதை உடனே பிடிச்சி விழுங்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற சிங்கம். எங்க பாதுகாப்பு இல்லாத இடம் இருக்கு, எந்த இடத்துல எந்த ஆடு இந்த காரியங்கள்லாம் செய்யாம கீழ்படியாம தாழ்மை இல்லாம இருக்கு, அந்த ஆடை விழுங்கறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த படம் இன்னும் அவருக்கு மனசுல இருக்கு பாருங்களேன். அதனாலதான் ஒரு சிங்கம்ன்ற ஓமையை அவர் எடுக்கிறார். இது பேதுரு வந்து இதுல எப்படி என்ன காட்ட பாக்குறாருன்னா ஆவிக்குரிய உலகத்தை நமக்கு இதுல கொஞ்சம் காட்டுறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், நம்ம காணாத ஒரு உலகத்தை ஒரு காணாத ஆவிக்குரிய உலகத்தை ஒரு ஸ்கிரீன் திறந்து காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெவலேஷன் மாதிரி இதுல நமக்கு பேதுரு காட்டுறத பாக்குறாரு. நம்ம நம்புறோமா இந்த ஆவிக்குரிய உலகத்தை? நம்ம வாழ்ற காலம் வந்து எல்லாம் பார்த்து 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 பழகிறது இல்லைங்களா. நமக்கு ஏன் ஆவிக்குரிய உலகம் உண்மை இல்லாம இருக்கு, ஒரு ரியலாவே இல்லை இல்லைங்களா, பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு பல பேர் நமக்கு சொல்ற மாதிரி, ஒருவேளை பழைய காலத்துல நம்ம அப்படி இருக்கலாம், பார்த்தா தான் நம்புவேன். ஆனா நம்ம வாழ்ற ஒரு காலம் வந்து வயர்லெஸ் ஏஜ்னுவாங்க, வயர்லெஸ் ஏஜ்னா வயர்லெஸ் டெக்னாலஜி. பார்த்தோம்னா நம்ம கண்ணில் பார்க்காத காரியங்கள் எவ்வளோ இந்த உலகத்தில் இப்போ நடக்குது தெரியுமா? அந்த வயர்லெஸ்னுடைய கண்ணில் பார்க்காத உலகத்தினுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்களேன் உலகத்திலேயே பார்த்தோம்னா இப்போ இருக்கிற வயர்லெஸ் டெக்னாலஜி நமக்கு என்ன உணர்த்துது? பா இதுவே கொஞ்சம், ஆனால் பார்க்காத உலகத்தின் பவர், அதனோட சாத்தியம் இருக்கிறதுன்றத நமக்கு உணர்த்துது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்ற காலம் பழைய காலத்துல கொஞ்சம் வருஷங்களுக்கு பின்பதாக பார்த்தோம்னா உலகம் வந்து வெறும் காணாத ஒரு சிக்னல்னு போச்சுன்னா ரேடியோ தான் பாத்தீங்களா, அந்த காலத்துல எல்லாம் ரேடியோ தான், ஆகாஷவாணி அப்படின்னு ரேடியோல தான் சிக்னல் வரும். ஆனா இப்ப எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை சிக்னல் பார்க்காத விதத்துல வருது. ஒன்னும் இல்ல, யோசிச்சு டெலிபோனை யோசிச்சு பாரு, நம்ம செல்போன், நம்ம செல்போன் அந்த நம்ம பேசுற காரியத்தை அது அனலாகா கன்வெர்ட் பண்ணி 0-1 கன்வெர்ட் பண்ணி எத்தனை இடங்களுக்கு போய் பாருங்களேன், எத்தனை எக்ஸ்சேஞ்ச் நம்ம இப்ப இருக்கிற இடத்துல எத்தனை மெசேஜுங்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு தெரியுமா, எத்தனை சிக்னல்ஸ் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு தெரியுமா. நம்மளால நினைக்கவே முடியாது நான் பேசுற காரியத்தை அது கன்வெர்ட் பண்ணி ஒரு உலகத்துல ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளை வரைக்கும் என்னுடைய செய்திய தெளிவாக அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கும்படிக்கு அது கொண்டு போகுது. அது எதுவுமே பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது வயர் கனெக்ஷன் இருக்கா இல்லையே, காத்துல போகுது, எல்லாம் காத்துல போய் அந்த மாதிரி மெசேஜஸ் எத்தனை கோடிக்கணக்கான மெசேஜஸ் இப்போ இந்த நிமிஷத்துல போயிட்டு இருக்கோம். ஒரு பூமியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எத்தனை நம்ம கண்ணில் பார்க்காத சிக்னல்ஸ். இப்போ இங்க இருந்து அங்க ஒரு 100 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தெரியுதுங்களா என்ன பேசுறாங்கன்னு, என்னென்ன சிக்னல்ஸ் போகுதுன்னு நமக்கு தெரியுதா? தெரியறது இல்லை இல்லையா. ஆவிக்குரிய உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். ரொம்ப உண்மை அப்படி ஒரு உலகம் இருக்கிறது பாருங்களேன். அந்த டெக்னாலஜி அதுல ஒரு அளவுக்கு தான் இந்த டெக்னாலஜியை பாக்குறோம். நம்ம பேசுற காரியங்கள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் பறந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காணாத உலகம் இருக்கிறது என்பத நம்ம நம்பணும். அப்படியே அவிக்குரிய உலகம் ஒன்னு இருக்கிறது, அது எந்த சந்தேகமும் இல்லாம நம்ம நம்பலாம். அந்த உலகத்தில் பயங்கரமான மெசேஜஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு பிசாசு கிட்ட இருந்து இன்னொரு பிசாசுக்கு, பிசாசுங்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பலவிதமான மெசேஜஸும் சிக்னல்ஸும் போயிட்டு இருக்கு. அதை நம்ம நம்பணும். ஏன்னா தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் போது வேதம் என்ன சொல்லுது? அவர் காணுகிறதையும் காணாத ஒரு உலகத்தையும் அவர் ஏற்படுத்தினார். வெறும் காணுகிற உலகம் மாத்திரம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காண்றதுதான், காணாத ஒரு உலகம் இருக்கிறது, அது அவர் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் நமக்கு இங்க ஒரு ஒரு சாம்பிளா நம்ம பார்க்கிறோம். ஆகவே பேதுரு என்ன சொல்றாரு? பிஹோல்ட் யுவர் எனிமி அப்படின்னு இங்கிலீஷ்ல, இதோ உங்கள் சத்ருவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரீனை தொடர்ந்து நம்ம காட்டுறாரு. ஒருவேளை அவன் முகம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை அவன் உருவம் உங்களுக்கு பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா நீங்க எப்படி உண்மையா வாழ்றீங்களோ அவனும் உண்மையா அவன் இருக்கிறான். அவனுடைய ரியாலிட்டிய நமக்கு உணர்த்த பாக்குறாரு. ஆகவே தேவன் நமக்கு நம்ம ஆத்ம கண்களை திறந்து அந்த உண்மையை நம்ம பார்க்க கத்துக்கணும். இந்த சத்ரு மெய்யாகவே இருக்கிறான். ஆகவே அடுத்த குணாதிசயம், ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர்வதற்கு இருக்க வேண்டிய அடுத்த குணாதிசயத்தை நம்ம பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா 8வது வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு வருது. அடுத்த குணாதிசயம் நான் என்ன பேர் கொடுத்திருக்கிறேன்னா, ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், இல்லைன்னா ஒரு ஒரு மைண்ட் கண்ட்ரோல், இல்லைன்னா ஒரு மனக்கட்டுப்பாடு. ஒரு மனசை கட்டுப்படுத்தாம நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்றதுன்றது முடியாது. அதுதான் அவர் சொல்லு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் இல்லைங்களா, பி சோபர் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். இதுல 7-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டா திரும்புது, ஒரு கான்ட்ராஸ்டா. இது இது வந்து ஒரு என்ன பார்த்திருக்கிறோம், அப்பா தேவன் இருக்கிறார், அவர் ஒரு ஜீவன், அந்த தேவன் வந்து உன் மேல மிகவும் நேசத்தோடு அன்போடு இருக்கிறார். மிகவும் அவர் அன்போடு இருப்பதனால் நீ என்ன பண்ணணும், நீ ஒன்றை குறித்தும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அதை சொல்லி முடிச்சுட்டு உடனே அவர் என்ன சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். என்னங்க இப்பதான கவலை இல்லாம இருங்கன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள திருப்பி அடுத்த வசனத்திலே என்னவோ ஷாக் கொடுக்கறீங்கன்ற மாதிரி நமக்கு வருது இல்லைங்களா. ஏன்னா அந்த தேவன் மாத்திரம் இந்த உலகத்தில் இல்ல, இன்னொரு உருவமும் இன்னொரு ஜீவனும் இருக்கு. அது சிங்கம் போல உன்னை அழிக்கணும்னு பார்ப்பதுனால் என்னவா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். ஆகவே இதுல ஒரு நம்ம கடமைய அவர் உணர்த்தி நம்மளுடைய ஆபத்தை அவர் விவரிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆகவே நாலாவது குணாசியத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன ஒரு அப்ரப்டா அவர் ஸ்டார்ட் பண்றாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன், பேலன்ஸ் நீங்க கவனிக்கணும். என்ன பேலன்ஸ், தேவன் ஏழாவது வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொன்ன தேவன் அந்த அந்த உணர்வு, அவர் என்ன விசாரிக்கிறாரு என்ன பார்த்துக்கிறாருன்ற ஒரு உணர்வு வந்து நமக்கு ஒருபோதும் ஒரு கேர்லெஸ்னஸ் ஆட்டிடியூட நம்ம கொடுத்துடக்கூடாது. பாருங்களேன் அதைத்தான் நம்ம கவனிச்சுக்கணும், ஒரு பேலன்ஸ். நமக்கு அவர் விசாரிக்கிறாரு, அவர் நம்மள பாத்துக்கிறாருன்னு உடனே பாவ இயற்கை உள்ள கார்னல் ஹார்ட் நமக்கு இல்லைங்களா, மாம்ச இருதயம் உடனே என்ன செய்ய நினைக்குது, ஓ அவர் நம்மள பாத்துக்கிறதுனால ஆகவே நான் ஆடுவேன் பாடுவேன் சந்தோஷமா இருப்பேன், நான் எந்த கவலையும் எனக்கு இல்ல, நான் ஜபம் பண்ண வேண்டியது இல்ல, நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இல்லை. ஏன் அவர் பாத்துக்குவார், அவர் நடத்துவார். ஏன்பா நீ ஆவிக்குறி ஜீவியத்துல ஜபம் பண்ண மாட்டியா, வேதா அவர் பாத்துக்குவார், பரலோகத்துக்கு நீ எப்படிப்பா போவ அப்படின்னா அவர் பாத்துக்குவார். ஏன்னா பாவ இருதயம் நமக்கு அப்படித்தான் செய்யும் பாருங்களேன். அதனாலதான் அங்க பேலன்ஸ கொண்டு வர, அவர் உங்களை விசாரிக்கிறவரா அப்படின்னா ஃப்ரீ, நான் சந்தோஷமா எந்த கடமையும் நான் செய்ய வேண்டியதில்லை. ஏன் அவர் என்ன விசாரிச்சுக்குவார், எந்த கடமையும் நான் இதெல்லாம் பார்க்கணும், அவர் என்ன விசாரிச்சுக்குவார். நமக்கு அப்படித்தான் வருது பாருங்களேன், நம்ம பாவ இருதயம் அப்படித்தான் வரும். ஆனா அதுக்கு இல்ல, அவர் உங்களை விசாரிச்சுக்குவாருன்னு நமக்கு ஆண்டவர் அந்த என்கரேஜ்மெண்ட்டும் அந்த வசதியும் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது எதற்காக, நம்ம ஆடுவோம் பாடுவோம் உலக பிரகாரமா இருப்போன்றதுக்காக இல்ல, நாம் நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்கன்னா இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடுங்கள், அதுக்காகத்தான் அந்த வசதி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். பாருங்களேன் அந்த என்கரேஜ்மெண்ட் எதுக்கு, நாம் தேவனை தேடுகிற காரியத்தில் ஊக்கமா இருப்பதற்கு தான் அந்த என்கரேஜ்மெண்ட். தவிர கேர்லெஸ்ஸா வாழ்றதுக்கு இல்ல. இங்கிலீஷ்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, God wants us to live carefree but not careless. கவலையற்று தான் நாம் நாம் வாழ வேண்டும், ஆனா ஒரு கேர்லெஸ்ஸா நம்ம வாழக்கூடாது. பாருங்களேன் அதைத்தான் நம்ம பாத்துக்கணும், நாம் இந்த ஆவிக்கு உலக காரியங்கள்ல கவலைகள்ல நாம் மூழ்கி இருக்க கூடாது. மூழ்கி இருக்காமல் நம்ம என்ன செய்யணும், ஆவி நம்ம சோம்பேறித்தனத்துக்காக அது கொடுக்கல, நம்ம கேர்லெஸ்ஸா வாழணும் என்பதற்காக அந்த வசதியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கல. எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டு நீ ஜாலியா உலக காரியங்கள் இரு என்பதற்காக. கடவுள் நம்ம மேல அக்கறையா இருக்கிறாரு, அதனால நம்ம வரி பண்ணிக்க வேண்டியது இல்லைதான். பாருங்களேன் அந்த நோக்கம், நம்ம பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைக்கணும். நம்ம ஏன் வைக்கணும், ஏன்னா நம்ம அப்படி வைக்கும் போது தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கடமைகளை நாம் தீவிரமாக செய்ய முடியும். அதுக்காகத்தான் அந்த வசதி நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பாருங்களேன் அதை நம்ம பார்த்துக்கணும், ஒரு என்கரேஜ்மெண்டா அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் ராஜ்யத்தை நம்ம வெளிப்போடு தேடுவதற்காக, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனோம்னா, உண்மையாகவே ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் விசாரிக்கிறாருன்னு நம்பி அவருடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்தவங்களுடைய அடையாளம் என்ன, அவர்கள் மிகவும் தீவிரமாக எத்தனை கவலைகள் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க தேடுகிற மக்களா இருப்பாங்க. புரியுதுங்களா, உண்மையா. ஏன்னா விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பாக்குறோம். ஆண்டவர் என் மேல விசாரிக்கிறாரு, சின்ன சின்ன காரியத்திலேயே அக்கறையா இருக்கிறாரு, அவர் என்ன கவனிக்கிறாருன்ற நம்பிக்கை இருக்கிற மனிதன் அவனுடைய கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வச்ச ஒரு கிரியை என்ன தெரியும், அவன் எத்தனை கவலைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்துல கண்ணும் கருத்தமா இருந்து வளர்ற மனுஷனா நம்ம பார்ப்போம். அதுதான் அதுதான் அதனோட நோக்கம். பாருங்களேன் அதைத்தான் நம்ம பாத்துக்கணும். ஆகவே இது ரெண்டும் ரொம்ப கனெக்டட். கனெக்டட் ஏன் கனெக்டட்னா, பாருங்க ஒன்னொன்னா கனெக்ஷன். நம்ம தாழ்மையா இருந்தா தான், தாழ்மையை எப்படி நம்ம தாழ்மையை காட்டுறோம், நம்ம கவலைகள் எல்லாம் கவலையிலையும் அதுலயும் பெருமையில மூழ்கி இருக்காமல், சுயத்தில் மூழ்கி இருக்காமல், தாழ்மையை ஆண்டவர் கடையில் தாழ்மையை எப்படி காட்டுறோம், நம்ம கவலைகள்லாம் அவர் மேல் வைக்கிறதுனால தாழ்மையை காட்டுறோம். அப்படியே நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சாதான் நாம் விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாம் இருக்க முடியும் இல்லைங்களா. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்லை. ஆகவே இந்த கடமையை நம்ம பார்ப்போம் பாருங்களேன். முதலாவது கடமை என்ன? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். என்ன போட்டிருக்கு? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். தெளிந்த புத்தி அடிக்கடி நம்ம பார்த்ததுதான். 6 தடவை புதிய ஏற்பாட்டில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. 6 தடவை தான், ஆனா 3 தடவை பேதுருவில் போட்டிருக்கு பாருங்களேன். 1 பேதுரு 1:13 ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கார். இதை கொஞ்சம் விவரமா பார்த்திருக்கோம்.
ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெரிந்த புத்திகளா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள்
பாருங்களேன். ஏற்கனவே வந்திருக்காது இல்லைங்களா. உங்க மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னா உங்க மனசு லூசா அங்க எங்கேயும் அலமோதிக்கிட்டு இருக்கிற அந்த இதை ஆக்ஷனே செய்ய முடியாம இல்லைங்களா. அந்த மாதிரி பழைய காலத்துல ஒரு லுங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு துணி போட்டிருக்கோம், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆக்ஷனே செய்ய முடியாம உங்க மனது அங்கேயும் இங்கேயும் அலமோதிர மனசை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அது இல்லைன்னா உன்னால உடனே செய்ய முடியாது ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வாட்டி 4:7 1 பேதுரு 4:7
எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளா இருந்து
பாருங்களேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களா அங்க சொல்லிட்டு திருப்பி ஒரே நிருபத்துல ஒரு காரியத்தை 3 தடவை சொல்லணும்னா என்ன அர்த்தம்? பேதுரு திருப்பி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியம் அர்த்தம் இல்லையா, ரொம்ப அவசியம் அர்த்தம் இல்லைங்களா. ஏன்னா அவரது வாழ்க்கையில அவர் பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு இதான் காரணம். ஆவிக்குரிய ஜீவத்தில் அவர் முன்னேறாததுக்கு இதான் காரணம். அதை ரொம்ப உணர்ந்து அந்த மனுஷன் இதை சொல்றாரு இல்லைங்களா. ரொம்ப பேசிக் நம்ம வளர்வதற்கு. ஏன்னா இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணும். இதுக்கு அர்த்தம் அப்படி நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த குணம் நமக்கு இல்லாததுனால தான் நம்ம ஒழுங்கா ஜபம் பண்ண ஆவறதில்ல, ஒழுங்கா வேதத்தை படிக்க ஆவறதில்ல பாருங்களேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் தெளிந்த புத்தி இல்லாததுனால தான் நம்ம ஒழுங்கா ஆக்டிவிட்டிஸ் நம்மளால செய்யவே முடியாது. இது இல்லைன்னா நம்மளால வளரவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன் என்ன எப்படின்னா, இதுக்கு அர்த்தம் என்ன? தெளிந்த புத்தினா எந்த உலக காரியங்கள் நம்ம மனசை கவர்ந்து நம்மள போதை ஆக்கக்கூடிய எந்த உலக காரியத்தையும் நம்ம மைண்டை பாதிக்க விடாம பாத்துக்கிறது, நம்ம மைண்ட காத்துக்கிறது பாருங்களேன். நம்ம ஆவிக்குரிய உலகத்தை உணர முடியாதபடிக்கு நம்ம மைண்டை மந்தமாக்காம நம்ம மைண்டை ஷார்ப்பா வச்சிருக்கிறது. ஆவிக்குரிய உண்மைகள், ஆவிக்குரிய உலகத்தை குறித்து சென்சிட்டிவா நம்மள பாத்துக்கணும். உலகம் ஒண்ணு ஆவிக்குரிய உலகம் இருக்கு இல்லைங்களா. அதான் நம்ம பாக்குறோம். பிசாசானவன் இருக்கிறான், ஆண்டவர் இருக்கிறாரு, பெரிய உலக காரியங்கள் இருக்கு, ரியாலிட்டி இருக்கு, நித்தியம் இருக்கு, நம்ம ஆத்மா இருக்கு. அதையெல்லாம் உணர முடியாம மிருகத்தனமா நம்மள மாத்தி ஒரு மந்தமா நம்மள ஆக்குறது பாருங்களேன். அப்படி போயிருந்தான், அப்படி ஆகாம நம்ம பாத்துக்கணும். என்ன அப்படி நமக்கு செய்யும்? என்ன நம்ம ஆத்மாவை ஒரு தூங்குறவர்களாக ஒரு மயக்கமா மந்தமா என்ன செய்யும்? நான் யோசிச்சு பார்த்தேன், பல காரியங்கள் செய்யலாம். இது 2 காரியங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், உலக கவலைகள், உலக இன்பங்கள். இது பாவ காரியங்களை மாத்திரம் அவர் பேசல. தெளிந்த புத்தி வந்து வெறும் பாவ காரியங்களை செய்யறதுனால மாத்திரம் இல்ல, உலகத்துல இருக்கிற இன்பங்களும் சரி கவலைகளும் சரி நம்மள நம்ம மனதை ரொம்ப மந்தமா ஆக்கிவிடும் பாருங்களா. எல்லா விஷயங்களும் நம்ம உலகத்துல இருக்கிற டிவி, உலகத்துல இருக்கிற சாப்பாடு, உலகத்துல இருக்கிற வேலை, குடும்பம் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஒரு டயட்ல இருக்கிற மாதிரி அதை நம்ம பாத்துக்கலன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஒரு அளவுக்கு மிஞ்சி அதை கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ண நம்ம கத்துக்கலன்னா அது நம்ம தெளிந்த புத்தியாவே இருக்க முடியாது பாருங்களேன். ஏன் ஒரு காரியத்துல மனசு அளவுக்கு மீறி இந்த உலக காரியத்துல விட்டுட்டோம்னா அதை பிடிச்சி நம்ம தெளிந்த புத்தியா இருந்து வேதத்தை படிக்கிறதும் ஜெபம் பண்றதும் ஒழுங்கா தூங்குறதும் நமக்கு இருக்கவே முடியாது. ஓரளவுக்கு உலக காரியத்துல நம்ம மனசை விட்டுட்டோம், அதுதான் கண்ட்ரோல் பண்ண சொல்றாரு. நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணு, எந்த உலக காரியத்திலயும் அளவுக்கு மீறி உன் மனசை விட்டுறாத மைண்ட கண்ட்ரோல் பண்ணுன்றார் பாருங்களேன். அதான் செல்ஃப் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் நம்ம பண்ண கத்துக்கணும். ஒரு டிசிப்ளின் எல்லா காரியத்திலையும் வாழ்க்கையில சரியான ப்ரையாரிட்டிஸ் வாழ்க்கையில வச்சு ஒழுங்க வச்சு ஒரு பேலன்ஸ் நம்ம கத்துக்கணும். இதை நம்ம நிறைய பேசலாம், இதை நம்ம நல்லா கேட்டு போலாம். ஆனா எல்லாம் நல்லா இருக்குதுங்க கேட்கறதுக்கு, கேட்டுட்டு போற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இதை நம்ம கத்துக்கிற வரைக்கும் நம்ம வளர முடியாது. பாருங்களேன், கத்துக்கிற வரைக்கும் வளர முடியாது, ரொம்ப முக்கியம். ஆகவே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பல காரியங்கள்ல நம்ம மனசை விட்டுறோம் இல்லைங்களா. பல காரியங்கள் சில பேருக்கு, வேலை காரியம் இருக்கலாம், பண காரியம் இருக்கலாம், உலக காரியம் இருக்கலாம், டிவி இருக்கலாம், சிற்றின்பங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி விட்டு 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 தான் நம்ம மைண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா நம்ம ஒன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ரியாலிட்டியே நமக்கு தெரிய முடியாது. பாருங்களா, ஒரு தூங்கினவர்களாக, ஒரு மந்தமா இருக்கிறவர்களாகத்தான் நம்ம இருக்க முடியும், வளரவே முடியாது. இது எப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு கிளட்டனி, கிளட்டனா ஒரு ஒரு பெருந்துணின்ற மாதிரி, பெருந்தினி கிளட்டனா பெருந்துணி. பெருந்தினி வர சாப்பாட்டுல மாத்திரம் இல்ல, பல காரியங்கள பெருந்தினியா நம்ம இருந்துடலாம். உலக இன்பங்கள்லாம் ஓரளவுக்கு தான் நம்ம இருக்கணும், ஆனா அது அளவுக்கு மீறி கவலைகள், அளவுக்கு மீறி இன்பங்கள்ல நம்ம போகும்போது, அது கண்ட்ரோல் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆயிருது, ஆவிக்குரிய ஜீவத்துல பயங்கரமா தூங்கிடுவோம். சாத்தானும் தெரியாது, ஆத்மாவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஒரு மந்தமா போயிருவோம். பாருங்களேன், ஆண்டவரே சொல்றத பாக்கிறேன், லூக்கா 21:34. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியம் வந்து ஒரு 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 செக்யூரிட்டி, ஒரு கடவுளையே சிந்திக்காம ஒரு பாதுகாப்பு, ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் செக்யூரிட்டி நம்ம கொடுத்துருவோம். லூக் 21:34 படிங்க.
உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாக.
பாருங்களா, என்னென்ன உங்களை மந்தமாக்கும், என்னென்ன உங்களை தூக்கம் கொடுத்து, ஆவிக்குரிய ரியாலிட்டி, சாத்தான் இருக்கிறான், இயேசு வரப்போகிறார் இல்லைங்களா, தேவன் இருக்கிறாரு, அந்த ஆத்மீக காரியங்களை குறித்தே ஒரு உணர்வில்லாம உங்களை செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, லௌகீக கவலைகள்னாலும் இல்லைங்களா, உலக இன்பங்கள்னாலையும் பெருந்திண்டினாலும் இருக்கிறாரு. பாருங்களேன், அதெல்லாம் இருந்துகிட்டு நம்ம இந்த நிலையை அடையவே முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்களேன், இது பல விஷயம் பல வசனங்களை வருதுங்க, இது பெரிய ஆவிக்குரிய தடையாரு. 1 Thessalonians 5:6, நம்ம மைண்ட நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர முடியாது. 1 Thessalonians 5:6.
ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல்,
மற்றவர்கள் தூங்குறது போல் எப்படி தூங்குறாங்க மற்றவர்கள், உலக கவலைகள்னாலையும் இல்லைங்களா, உலக இன்பங்கள்னாலையும், உலகமே என்பது வாழ்வதனால் அவர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப தூக்கத்துல இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கூட ரியாலிட்டி காண முடியாத உலகத்தில் தெரியாம இருக்கிறாங்க. நாம் அப்படி தூங்கக்கூடாது. மற்றவர்கள் தூங்குறது போல
தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம்.
பாருங்களா, அங்கேயும் வருது, விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் பாருங்களேன், நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நம்ம ஒரு டயட்ல வாழ்ற மனிதர்களா நம்ம வாழணும். வெறும் சாப்பாட்டுல ஒண்டி டயட் இல்ல, எல்லா காரியங்களையும், எல்லா உலக இன்பங்களையும் சரி, அதை குறித்து கவலைகள்லயும் சரி, அது இல்லைன்ற ஒரு கவலை கூட நம்மள மந்தமா ஆக்கிட முடியும். அதுல எல்லாத்துலயும் ஒரு டயட்ல வாழ்ற மாதிரி வாழும்போது தான் நம்ம தெளிந்த இன்ப புத்தி உள்ளவர்களா இருப்போம். ஆகவே ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம், ஃபர்ஸ்ட் குணம் வளர்வதற்கு ஒரு மைண்ட், ஒரு மன கட்டுப்பாடுன்னு சொல்லலாம், மனக்கட்டுப்பாடு. நாலாவது முதலாவது நாம் சப்மிட் பண்ண கத்துக்கணும், சப்மிஷன் கீழ்ப்படிதலை கத்துக்கணும். ரெண்டாவது தாழ்மை இருக்க கத்துக்கணும். நம்ம தாழ்மை இருந்தாதான் என்ன செய்வோம், அடுத்ததாக நம்ம உலக கவலைகள்னால் மூழ்கியிருக்கா, நம்ம கவலைகள்லாம் ஆண்டவர் மேல வைப்போம். அந்த மாதிரி நம்ம கவலைகள்லாம் ஆண்டவர் மேல வைக்கும் போது தான் லௌகீக கவலைகள்னாலையும் உலக இன்பங்கள்னாலையும் நம்ம மந்தமாகாம விழித்திருக்க முடியும். என்ன சொல்றாரு, மன கட்டுப்பாடு இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது விழித்திருங்கள், விழித்திருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், விழித்திருங்கள். ஒரு 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 விழிப்பா விழித்த ஒரு சுய பாதுகாப்பு, ஒரு விஜிலன்ஸ் டிஃபென்ஸ், அதாவது நாம் விழித்திருக்க வேண்டும். அஞ்சாவது குணம் என்ன, நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்து இல்லாவிட்டா நாம் இருக்க முடியாது. விழித்திருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி வேர்டு, ஒரு மிலிட்டரி வேர்டு, ஒரு மிலிட்டரியில ஒரு வார்ல ஒரு தூங்கிட்டு சோம்பேறியா இருக்க முடியுமா அவங்க, இல்ல நல்லா சாப்பிட்டு எல்லாத்து எந்திரிக்க முடியலங்க அவங்க இருக்க முடியுமா, எப்படி மிலிட்ரியில இருக்காங்க பாருங்க இல்லைங்களா. மிலிட்ரி எல்லாம் ஒன்றும் இல்லை, உலக பிரகாரமான காரியம் இல்லைங்களா. ஆனா ஸ்பிரிச்சுவல் நம்ம ஆத்மாக்கு பெரிய போர் நடக்குது. ஆகவே விழித்திருங்கள், ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி, போர்ல இருக்கிற மாதிரி ஒரு விழித்திருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம இந்த பாவத்தை கொள்றன்ற படத்துல படிச்ச கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம போரா பாக்குற வரைக்கும் என்ன பண்றோம், கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு டிராமாவத்தான் நடிச்சுட்டு போறோம் இல்லைங்களா. அந்த வார்த்தை தான் விழித்திருங்கள், விழித்திருங்கள். ரொம்ப ஜாக்கிரதை. விழித்திருங்கள்னா என்ன அர்த்தம், விழித்திருங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணை திறந்துகிட்டு நல்லத்துக்கு அவேக்கா இருக்கிற மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, கண்ணை திறந்து தூங்குறது இல்லைங்களா. கண்ணை திறந்து இல்லைன்னா கண்ணை திறந்து விழித்திருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நம்ம சொல்ற ஒரு காரியத்தையும் அவங்க கேட்கலன்னு நமக்கு நல்லா தெரியும். பாத்திருக்கீங்களா, நான் வாரம் வாரம் பாக்குறேன் சண்டே, எவ்ரி சண்டே சில பேர் நல்லா கண்ணை திறந்துருப்பாங்க, ஆனா நான் சொல்றது ஒண்ணுமே அவங்க கேட்டுக்கிட்டு இல்லன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அப்படி இல்லை, டே ட்ரீமிங் பகல் கனவு இல்லைங்களா. கண்ணை திறந்துகிட்டு கேட்டுக்கிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்கறோம், மத்தவங்களுக்கு தெரியும் ஆனா ஒன்னும் கேட்டுக்கிட்டு இல்ல, அப்படி கூட நம்ம இருக்கலாம் இல்லைங்களா. அப்படி இல்லை, இது விழித்திருங்கன்னும் போது நம்ம இப்ப செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறது. இப்ப இருக்கிற நிமிஷத்துக்கு ரொம்ப நடந்த காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு, வரப்போற காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு, மனசு அப்படியே ஒரு லூசா விடாமல் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய காரியங்களை ஃபுல் கான்சென்ட்ரேஷன், கான்சென்ட்ரேட் பண்ணு, கான்சென்ட்ரேட் பண்ணு சொல்றோம் இல்லைங்களா. அந்த கான்சென்ட்ரேட்டட் கவனத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு ஆண்டவர் பாருங்களா. இந்த பிராக்டிஸ் நம்ம பண்ண கத்துக்கணும். ஒரு காரியத்தை வளர் நம்ம இப்படியா இருக்கிறோம், நம்ம தாழ்மை உள்ளவர்களாவா இருக்கிறோம் பாருங்களேன், கீழ்படுகிறவர்களா இருக்கிறோம், நம்ம கவலைகள்லாம் ஆண்டவர் மேல வைக்கிறவர்களா, விழுத்து இருக்கிறவர்களா, இப்படியா நம்ம பிறந்திருக்கிறோம், இல்லவே இல்லை. இதை நம்ம இப்படி பழக கத்துக்கணும், வளரணுமா, ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறணுமா, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண கத்துக்கணும். இதுமே நான் விழுத்திருக்க போறேன் பாருங்களேன். விழுத்திருப்பது ஒரு கான்சென்ட்ரேட்டடா, ஒரு கான்சென்ட்ரேட்டா இன்னமும் எப்படி சொல்லணும், ஒரு பெரிய பிரிட்ஜ தாண்டோம், பிரிட்ஜ் இல்லைங்களா, பெரிய ஆயிரக்கணக்கான அடி கீழ இருக்குது, கீழே காண்டி தவறி விழுந்தோம்னா எலும்பு கூட கிடைக்காது, அவ்வளவு ஹைட். அப்படின்னா அந்த பிரிட்ஜ் மேல நம்ம நடக்கணும். எப்படிப்பா நடக்கிறது, ரெண்டு கயிறு இருக்குது, ஒரு கயிறுல நீ காலில் நடக்கணும், இன்னொரு கையில கையில பிடிச்சி நடக்கணும். எப்படி நடப்பீங்க, பாட் பாடின்னு அங்க இங்க டான்ஸ் ஆடின்னு அப்படியே நடப்போம், என்ன கான்சென்ட்ரேட்டடா நடப்போம் உண்மைங்க இது, அப்படி எவ்வளவு கவனமா நடப்போம், அந்த மாதிரி நடக்கணும். ஏன்னா அது வரப்போற ஆபத்து சொல்ல போற, விழுந்தினா எலும்பு கூட கிடைக்காது, எவ்வளவு விழுத்திருக்கணும். அந்த காரியம் உலக காரியங்கள்லாம் நமக்கு கவனம் இருக்கு, ஆனா ஆவிக்குரிய உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்து நமக்கு தெரியாததுனாலதான் விழிப்பே இல்லாம இருக்கு நமக்கு பாருங்களேன். ஆவிக்குரிய விழுந்தோம்னா எவ்வளவு ஆபத்து இருக்கிறது. விழித்திருங்கள், மிக கவனத்தோடு கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும், பகல் கனவு காணுகிறவர்களா நாம் இருக்காமல். இது புதிய ஏற்பாடுல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை, பல வசனங்கள்ல போட்டிருக்கு பாருங்களா. மத்தேயு 24:22 மத்தேயு 24:22
அந்நாள்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாள்கள் குறைக்கப்படும். அப்பொழுது
24:22 அது நான் ஒரு விழித்திருங்கள், உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் அப்படின்னு அதுல வருது. நான் தப்பா நோட் பண்ணிருக்கலாம், இது படிங்களா, மார்க் 13:34
ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போவேன்.
மார்க்குங்களா,
மார்க் 13:34 நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார்.
பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 14 வரும், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். இதை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா, பல விஷயத்துல பார்த்திருக்கோம். ஆகவே இந்த ரெண்டு குணங்கள் இப்போ பேதுரு நமக்கு எடுத்து வலியுறுத்துறார். ரெண்டு குணங்கள் என்ன, முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். சாலமன் சொல்லியிருக்கிறாரு நீதிமொழிகள்ல 19:16 தன்னுடைய வழிகளை விழித்து கவனிக்காதவன் சாகுவான். பாருங்களா 19:16
கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான்.
பாருங்களேன், தன் வழிகளை அவமதிக்கிறவன்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட வேண்டியது, என்னைக்கோ ஒரு நாள் மனசு இருக்கும் போது ஜபம் பண்ணிட வேண்டியது, ஆனா நான் எப்படி வாழ்ற, எப்படி எங்க போற, யார் கூட சேர்ற, என்னுடைய வழிகள் எப்படி இருக்கிறது, காலையில எந்திரிச்ச உடனே என்ன என் மனசுல வருது, நைட்டு தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன என் மனசுக்குள்ள வருதுன்னு, என் வழிகளை விழித்திருந்து காக்காதவன், தன்னுடைய வழிகளை விழித்திருந்து காக்காதவன் என்ன பட்டிருக்கு? சாவான். தன்னுடைய வழிகளை விழித்திருந்து நம்ம யார் கூட சேர்றோம், நம்ம வழிகள் எப்படி இருக்கு, அதெல்லாம் கவனிக்காதவன் சாவான். ஐயோ, இது ரொம்ப முக்கியங்க. நம்ம நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம உணர்ந்து நம்ம விழித்திருக்கலனா நம்ம பொழைக்கிறது கஷ்டம், உள்ள பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? நமக்கு வலைகள் ஆவிக்குரிய உலகத்தில், காணாத உலகத்தில் எல்லா இடத்துலயும் வலைகள் இருக்கு. எல்லா இடத்துல எப்படித்தான் வரோன்னு நமக்கு சொல்ல முடியாது, உலகம் என்னதான் கொண்டு வரோன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆகவே விழித்திருக்கிற விதத்துல தான் நம்ம பொழைக்க முடியும். மோட்ச பயணி நீங்க படிச்சீங்கன்னா அந்த புக்கு, அந்த மோட்ச பயணி ஆவிக்குரிய வாழ்க்கையில போறாரு, பரலோக வாழ்க்கையில. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா அங்க போய் விழுந்துடுறாரு, இங்க போய் விழுந்துடுறாரு, அங்க மனுஷங்கிட்ட போய் விழுந்துடுறாரு, பெரிய தடை. இப்படி போகணும், அவரு எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு பல வருஷங்கள் அவருக்கு வேஸ்ட் ஆகி போயிருது. ஆனா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை அவர் படிச்சிட்டார். எந்த வசனத்தில்? விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல். இந்த வசனத்தில் மனசுல வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் போனாரோ அப்போ நேரா பரலோக பாதையில் முன்னேறினாருன்னு அந்த புக்ல வரும். நம்ம வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் இந்த விழிப்பு, இந்த வசனத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். ஆகவே பாருங்களா, இதெல்லாம் க்ளோஸ்லி கனெக்டட், க்ளோஸ்லி கனெக்டட். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து என்ன செய்யணும்? தாழ்மையா இருக்கணும். நம்ம தாழ்மையா எப்படிங்க இருக்கிறது? தாழ்மையா எப்படி இருக்கிறதுனா ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன். நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து, அவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால அவர் மேல் நம்ம வைக்கும் போது தான் என்னவா இருக்க முடியும்? நம்ம விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க முடியும். ஏன் பாருங்களேன், வெறும் நம்ம தாழ்மையா இருந்தா தான் நம்ம கவலைகள்லாம் அவர் மேல போட முடியும். அவர் கவலைகள் எல்லாம் நம்ம அவர் மேல போட்டா தான் நம்ம விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க முடியும். இல்லன்னா உலக கவலைகள்லயே மூழ்கி இருப்போம். பாருங்களேன், உலக கவலைகளும் உலக இன்பங்களும் நமக்கு பயங்கர உறக்கத்தை கொடுத்து நம்ம தாழ்மை எல்லாம் யோசிச்சு பாருங்க. தேவன் நம்மளை நடத்துற விதங்களை குறித்து நம்மளுக்கு ரொம்ப கவலை, ரொம்ப எதிர்ப்பு, ரொம்ப இரிட்டேஷனு, எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் என்ற ஒரு வியாகுலத்தை முழுகி ஒரு ஆத்திரத்துல கவலையில ஒரு டிஸ்ட்ராக்டடா நம்ம மைண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்க முடியும்? நம்மளால விழித்தே இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன். ஆகவே தாழ்மை நமக்கு என்ன செய்யுது? ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது. ஆண்டவருக்கு முன்பதாக நான் தாழ்மையா இருப்பேன், அவர் என்ன இங்க வச்சிருக்கிறார், என்னுடைய பரிசுத்தமாக்குதலுக்காக வச்சிருக்கிறாருன்ற ஒரு தாழ்மை நமக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் விழித்திருக்க முடியும். அது இல்லாம முடியாது. ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா இது விஷயம் வருது. பாருங்களேன், நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடணும். இன்னொரு பேதுரு பாருங்களேன், இன்னொரு யாக்கோபு ஒரு வசனம் சொல்றாரு, யாக்கோபு 4:6 அங்க என்ன வருது பாருங்களேன். முதலாவது நம்ம தேவனுக்கு அடங்கி இருக்கணும். 4:6
அவர் அதிகமான
கிருபையை அளிக்கிறாரே. அதே தான் வருது. தேவன் பெருமை
உள்ளவர்கள்
முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்படி கீழ்ப்படிந்து, எப்படி கீழ்ப்படிந்து? இப்ப பாத்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அவருக்கு அடங்கி அவருக்கு பராமரிப்புல தாழ்மையா இருந்து, அவர் பராமரிப்பை ஏற்று அவருக்கு தாழ்மையா இருந்து கவலைகள்லாம் அவர் மேல வைத்திருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கு தெரியுமா? ஆல்ரெடி நம்ம பிசாசு கையில மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆல்ரெடி அவனுடைய வேலை நம்ம இதயத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன் நம்ம ஆண்டவருக்கு அடங்கி இல்லாம விடுறான், நம்ம தாழ்மையா இல்லாதபடிக்கு உலக கவலைகள்ல மூழ்கி இருக்கும்படிக்கு அது பிசாஸ் கிரியே நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? முதல்ல தேவனுக்கு அடங்கி இருந்தா தான் பிசாசுகிட்ட நம்ம எதிர்த்து நிக்கவே முடியும். அவன் எதிர்த்து நிக்காம இருந்தோம்னா அவன் வேலையில நம்ம ஆல்ரெடி சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்மளை கவலைப்பட வச்சு பெருமை கொடுத்து கவலைகள்ல முழுகி அடங்கி இராதபடிக்கு நம்ம விழுத்திராதபடிக்கு நம்மளை மாட்ட விட்டுறான் பாருங்களா. அதுக்கு சம்பந்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. சரி, நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், இந்த ரெண்டு குணங்கள் ரொம்ப அவசியமான குணங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏன் இப்படி இருக்கணும், அதுக்கு காரணம் அவர் சொல்றார். வை பாருங்களேன், நம்மளுடைய டேஞ்சரை எப்படித்தான் விளக்க முடியும், என்ன உதாரணம் கொடுத்து விளக்க முடியும், நமக்கு என்ன உதாரணம் கொடுத்தா பயமா இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். எந்த உதாரணம் தான் இது, ஆனா ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பயங்கரத்தை சொல்லியே முடியாது. ஒரு உதாரணமா அவர் கொடுக்கிறார், அந்த காலத்துல இருக்கிற மக்களுக்கு ரொம்ப ஒரு ஆட்டு மந்தைக்கு இருக்கக்கூடிய மிக மிக மிகப்பெரிய பயங்கரம் என்னவா இருக்க முடியும், மிக மிக நெடுங்கக்கூடிய ஆபத்து யோசிச்சு பாருங்க என்னவா இருக்க முடியும், ஒரு சிங்கம் வருதுதான் இல்லைங்களா. அந்த உதாரணத்துக்கு அதை எடுத்து பயன்படுத்துறாரு. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்து சொல்லியே முடியாத ஆபத்து பாருங்களேன். அது எவ்வளவு கிராபிக்கலா விவரிக்கிறாரு, என்ன சொல்றாரு, நான் ஏன் விழித்திருக்க வேண்டும், நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஏன் நமக்கு ஒரு சத்ரு இருக்கிறான்,
உங்கள் எதிராளியாகிய பிசாசாமன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்காமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
ஏனா ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சத்ரு உண்டு, சத்ரு உண்டு. யார் அவன், அவன் என்ன செய்கிறான், அவன் ஏன் செய்கிறான், அதைத்தான் நமக்கு விவரிக்கிறார் இந்த வசனத்தில். அவன் யார், எப்படி இருக்கிறான், அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் ஏன் அப்படி செய்கிறான், அந்த நோக்கம், அவனுடைய நோக்கம் பாருங்களேன். இந்த மூணு காரியத்தை, ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் பிகாஸ் உங்கள் எதிராளி ஆகிய பாருங்களேன், ஏனெனில் உங்கள் எதிராளி கடவுளுடைய எதிராளின்னு போடல, தேவ தூதர்களுடைய எதிராளின்னு ரொம்ப பர்சனலா, நீ அருணுடைய எதிராளி, பிரான்சிஸுடைய எதிராளி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை, உங்கள் எதிராளி, உங்களுக்கு ஒரு எனிமி இருக்கிறான் தெரியுங்களா, உங்கள் எதிராளி, அவர் ரொம்ப பர்சனல் எதிராளி. எதிராளின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அட்வர்சரி, அட்வர்சரினா ஒரு கோர்ட்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, நமக்கு அழிப்பு மரண தண்டனை கொடுக்கணும், நம்மளை அழிக்கணும் என்பதற்காக நமக்கு விரோதமா சகலவித குற்றச்சாட்டும் கொண்டு வருகிற மனுஷன், பயங்கர ஒரு பரம எதிராளி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பாருங்களேன். ஒரு ரொம்ப ஒரு ஸ்லாண்டரர்ன்ற ஒரு வார்த்தை தான் டெவலுக்கு. ஏன், முதல்ல அவன் என்ன செய்யறது, நம்மளை சோதிக்கும்படி வருவான், நம்மளை சோதிச்சு என்ன செய்யறது, நம்மளை பாவத்துல விழு வச்சுட்ட உடனே அவன் என்ன செய்யறது, அதுக்கப்புறம் நம்மளை குற்றப்படுத்துவான், நம்மளை குற்றப்படுத்தி நீ பாவி, நீ மோசம், நீ நரகத்துக்கு தான் போவேன், நம்மளை குற்றப்படுத்துறது மாத்திரம் இல்ல, நமக்கு விரோதமா பரலோகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட நம்மளை குற்றப்படுத்துவான், அவனை அழிக்க வேண்டும், ஏன் அவன் அவ்வளவு மோசமா இருக்கிறான், அவன் பயங்கரமா இருக்கிறான் அப்படின்னு குற்றப்படுத்துற ஒரு எதிராளி அவன். யோகுக்கு எப்படி போய் குற்றப்படுத்தலாம், அந்த மாதிரி ஒரு எதிராளி பாருங்களா. அவனுக்கு இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் ஒரு பேர்ல அவனை சொல்லி முடிக்க முடியாது. ரெவலேஷன் 12:9 பாருங்களா, எத்தனை பேர் அவனுக்கு போட்டிருக்காங்க,
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய
வலு
சர்ப்பம் தள்ளப்பட்டது
பாருங்களேன். அடுத்தது பழைய பாம்பு, பிசாசு, சாத்தான், அவனுடைய பயனுடைய உடம்பெல்லாம் விஷம்தான் நிறைந்திருக்கு. அவன் கூட போய் ஒரு சிங்கத்து கூட விளையாடாத அப்படின்வாங்க இல்லைங்களா, விளையாடாத அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உடம்பெல்லாம் விஷம், கொஞ்சம் கூட நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி இல்ல. உலகத்திலேயே பாக்கலாம், என்ன மாதிரி வில்லனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு டைம்ல பாவோன்னு விட்டுருவான், விட்டு பிடிப்போன்னு கூட விடுவான். ஆனா இவன் உடம்பெல்லாம் வில்லாதி வில்லன்ற மாதிரி விஷம் நிறைஞ்சிருக்கு உடம்பெல்லாம். நமக்கு ஒரு நல்லதும் அவன் நினைக்கிறவன் அல்ல, நம்மளை கெடுத்து அழிக்கணும்னு நினைக்கிறவன். ஆகவே பயங்கர ஆபத்து நமக்கு இருக்கு, பயங்கர ஆபத்து இருக்கு. அவனுடைய பெரிய ஆபத்தை பாத்தீங்கன்னா நம்ம அவனை குறித்து சீரியஸா இருக்காததே அவனுடைய பெரிய தந்திரம் பாருங்களேன். அவனை குறித்து அவன் இல்லாத மாதிரி நம்ம கிட்ட அவன் நடிப்பு போடுவான். அந்த ஆபத்தை குறித்து நம்ம உணரணும். அந்த நமக்கு இருக்கிற பெரிய சத்துரு அவன் விழித்திருப்பதனால் நாமளும் விழித்திருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. இவன் ஒருத்தன் தான் நமக்கு சத்ரு உலகத்தில், ஒருத்தன் தானா சத்ரு? இல்ல, இவன் வந்து பிரதான சத்ரு. இவன் தான் இவனுக்கு கீழே ஒரு ரெண்டு கமாண்டர்ஸ் அவன் வச்சு, நம்ம ஒரு ரெண்டு சாதனங்களை வச்சு பயன்படுத்துற மாதிரி அவனுக்கு ரெண்டு இருக்கிறது. என்ன, ஒரு ரைட் ஹேண்ட் பக்கம் இந்த உலகத்தை வைக்கிறான், பாவ உலகத்தை வச்சு அவன் அதை ஒரு சாதனமா பயன்படுத்தி நம்மளை அழிக்க பாக்குறது. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, மாம்சம், நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவத்தை வச்சு நம்ம பயன்படுத்துறான். இவன் தான் பிரதான எனிமி. இந்த எனிமிக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அசிஸ்டன்ஸ் யாரு, உலகமும் பிசாசும், நமக்கு இருக்கக்கூடிய எதிரி இந்த பிசா. ஆனா இங்க அவனை பத்தி தான் ரொம்ப நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுது, பயங்கரமான எச்சரிக்கை. நம்ம எதிரி, பர்சனல் எனிமி. ஓகே, அவன் என்ன செய்யறான், அவனுடைய ஆக்டிவிட்டி, அவன் யார் என்ன ஒரு அடையாளம் காட்டுறாரு, அவன் என்ன
செய்யறான்,
அவனுடைய ஆக்டிவிட்டி பாருங்க. அவனுடைய இயற்கையை முதல் சொல்றாரு, அவனை எதிராளி முதலாவது. அவன் அவனுடைய நேச்சர் எப்படிப்பட்டது, கர்ஜிக்கிற சிங்கம். சிங்கம், நம்ம எல்லாரும் சிங்கத்தை பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா, எங்க பார்த்திருக்கிறோம், டிவியில பார்த்திருக்கிறோம், நேரா ஜூல பார்த்திருப்போம், நேரா அவுத்து விட்ட சிங்கத்தை பார்த்திருக்கீங்களா யாராவது? நம்ம யாருமே பார்த்திருக்க முடியாது, ஒருவேளை பார்த்திருக்கலாம் தூர சஃபாரியில எங்கன்னா நீங்க போய் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் ஜூ எல்லாம் இல்ல, காடுங்க ரொம்ப இருந்துச்சு. அவங்க எல்லாம் ரொம்ப அந்த சபைக்கு சிங்கம்னு சொன்னோன்னா அவங்க மிரண்டு எங்க அப்படின்னு மிரண்டு போறது ஒரு சிங்கம் தான். நமக்கு எல்லாம் சிங்கம் ஏன்னா ரொம்ப சிவிலைஸ்டா நம்ம ஆயிட்டதுனால அந்த காட்டுல காடுகள்லாம் நிறைய இருந்துச்சு. சிங்கம்னா ரொம்ப, சிங்கத்தை பத்தி அதுக்கு இருக்கிற மசில் பவரை பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம், ஸ்பீடா ஓடும், பாயறது பயங்கரமா பாயும் இல்லைங்களா. அதுக்கு இருக்கிற பவர் யானையை கூட வீழ்த்திரும். அது அது ஃபுல்லா உடம்பெல்லாம் மசில்ஸ் தான். அதுக்கு பெரிய ஃபெரோஷியஸ் சொல்லுவாங்க, ஃபெரோஷியஸ் ரொம்ப ஆக்ரோஷம் பிடிச்ச ஒரு மிருகம் இல்லைங்களா. அதுக்கு ஒப்பிடுறாரு, அதுகிட்ட மாட்டிக்கிட்டோம்னா தப்ப முடியுமா, தப்பவே முடியாதுங்க. ஓடி தப்ப முடியுமா, சண்டை போட்டு ஓட அது நமக்கு ஈக்குவலா ஓடும், சண்டை போட்டு தப்ப முடியுமா, அதுக்கிட்ட நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு நமக்கு ஏதாவது செய்ய முடியுமா, முடியவே முடியாது. ஆபத்துன்னா ஆபத்து, பயங்கர ஆபத்து. அந்த காலத்துல தான் மிரண்டே போயிடுவாங்க சிங்கம். அந்த ஃபெரோஷியஸ் நேச்சர் உள்ள ஒரு மிருகம் மாத்திரம் இல்ல, அது வாய் மூடிக்கிட்டு இருக்கிற சிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல. எப்படிப்பட்ட சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம். சிங்கம் எப்ப கர்ஜிக்கும் நமக்கு தெரியுமா, எப்ப கர்ஜிக்கும் சிங்கம், கர்ஜிக்கிட்டே இருக்குமா அதுக்கு பாட் பாடுற மாதிரி, எப்ப கர்ஜிக்கும் தெரியுமா, பசி எடுக்கும் போது. இன்னொன்னு, சரி பைபிளே சொல்றத நம்ம பார்ப்போமே, சிங்கம் எப்ப கர்ஜிக்கும் பாருங்களேன். ஜட்ஜஸ் 14:5 சாம்சன் கதையில வருது. சாம்சன் வந்து போவாத போகக்கூடாத இடத்துக்கு அவர் போறாரு, போகும்போது என்ன ஆகுது, நீதி நீதி நியாயாதிபதிகள் 14:5
அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும்
உடம்பு எப்படி இருந்திருக்கும், அப்பாடா அதுக்கு 5 நாள் வச்சு சாப்பிடலாம் அவரை. அவருக்கு தீ, அதுக்கு தீனி கிடைச்ச பிறகு, தீனிய பார்த்த பிறகு அது என்ன பண்ணுது, கர்ஜிக்குது. இன்னொரு வசனம் படிக்கலாம், பல வசனங்கள் இருக்கு. ஆமோஸ் 3:4
தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ,
தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்ஜிக்காது, கர்ஜிக்காது. ஒரு சிங்கம் எப்ப கர்ஜிக்கும்னு வேதம் சொல்லுது. பழையற்பாடு அறிஞ்சவங்க எப்ப கர்ஜிக்கும்னா, தனக்கு தீனிய அது பார்த்த பிறகு, தீனி அதுக்கு பார்த்துருச்சு, இது என் வாயில வந்து உழுவோன்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுது, அது சாம்சனை பார்த்துச்சு, அது தீனிய நினைச்சுக்குச்சு, சாப்பிட்றலாம் நினைச்சுச்சுன்னா அவருக்கு இருக்கிற பலம் அதுக்கு தெரியல, தீனிய பார்த்த உடனே அது கர்ஜிக்குது. இந்த சிங்கம் எதிராளானிய சாத்தான் உங்களை பார்த்து கர்ஜிக்குதுன்னா என்ன அர்த்தம், நீங்க எங்கெங்கெல்லாம் அதுக்கு இடம் கொடுக்கறீங்களோ அது பாத்துக்கிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் பாவத்துல அதுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ, கவலைகள்ல எங்கெங்கெல்லாம் மூழ்கி இருக்கிறீங்களோ, தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்தாமல் கவலைகள்ல மூழ்கி நீங்கள் இருக்கிறத அது கவனிக்குது. கவனிச்ச உடனே உங்களுக்கு கவலை வரும்போதெல்லாம் ஆஹான்னு கர்ஜிக்குது, ஏன் ஓ எனக்கு இறை கிடைக்க போகுது, கவலையில இவன் போகிறான். எங்கெங்கெல்லாம் பாவத்துல நம்ம போகிறோமோ நம்மளை பார்த்து அது கர்ஜிக்குது, ஏன் வாயிலுக்கு கிடைக்க போகுது, தீனி எனக்கு கிடைச்சிருச்சின்னு நம்மளை பார்த்து ஒரு சிங்கம் கர்ஜிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றது, பயமா இல்ல? நமக்கு யோசிச்சு பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அதை நம்ம பார்த்து நமக்கு தீனி கிடைக்க போகுதுன்னு அது கர்ஜிக்கிற சிங்கம் போல் நம்மள ஒரு இறையாவது பாத்துருச்சு. உங்களை பார்த்து கர்ஜிக்குதா, உங்களுக்கு கேக்குதா? எனக்கு போன வாரம் ஒரு டைம்ல கேட்டுச்சு, என்ன பார்த்தது கர்ஜிக்குது அப்படின்னு. நம்ம எங்கெங்கெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ, பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, நாம் தாழ்மையா இருக்காமல் தேவனுடைய வளர்த்த கரத்தில் தாழ்மையா இருக்க கவலைகள்ல மூழ்கி இருக்கிற மனிதர்களா இருந்தோம்னா அதுக்கு இறையாத்தான் ஆக போறோம். அது நம்மளை பார்த்து கர்ஜிக்குது பாருங்களேன், அது கர்ஜிக்குது. ஆகவே வெறும் கர்ஜிக்கிறதோடு சும்மா இருக்கா பாருங்களேன், இறைய பார்த்து ஐயோ ஒரு பயம் இல்லைங்களா, யோசிச்சு பாருங்களேன், நம்மளை பார்த்து ஆனு கர்ஜிக்குது. ஒரு காட்டுல வீட்டுல போறோம்னு வைங்க, பாட்டுல அந்த தூரத்துல பார்த்தாவே ஓடிலாம் தோணும் எங்கேயாவது, அது வந்து நமக்கு முன்னாடி நின்றுகிட்டு நம்மள பார்த்துருது. அது நம்ம பார்த்துட்டா அது போச்சு தெரியுங்களா, அது ஸ்பீட்ல ஓடி வரும், அதுகிட்ட சண்டை போடும், நம்மள பார்த்துருச்சு. உங்களுக்கு ஒன்னொன்னு பயம் இல்லையா, சாத்தா உங்களை பார்த்துட்டான் உங்களை பார்த்தது மாத்திரம் இல்லாம உங்களை பார்த்து கர்ஜிக்கவும் செஞ்சுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை இறையா முடிவு மார்க் பண்ணிட்டான், சாப்பாடு எனக்கு கிடைச்சிருச்சுன்னு மார்க் பண்ணியாச்சு. அதோடு இல்ல, வேற என்ன சப்போர்ட்டுக்கு, அது வெறும் பேசாம கர்ஜிக்கிட்டு அவன் என்கிட்ட வரட்டும்னு உட்காந்துகிட்டு இல்ல பாருங்களேன், அது என்கிட்ட வந்து மாட்டுவான் என் வாயிலான்னு உட்காந்துகிட்டு இல்ல, என்ன பண்ணுது, சுத்தி வர திரியுதான் பாருங்களேன். ஒன்னுன்னா அவனுடைய ஆக்டிவிட்டி, அவன் சிங்கம், அவன் கர்ஜிக்கிறான், சுத்தி வர திரியுதான் சிங்கம், சுத்தி திரியத பாத்துருக்கீங்களா? அப்பா போவாரு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜூல தான், அதுக்கு இடம் இல்ல, ஆனா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி தெரியும், சுத்தி தெரியுதான். ஒரு சுத்தி தெரியுது, யாருங்க சுத்தி தெரியுவாங்க, சுத்தி தெரியுது எப்பதான் சுத்தி தெரியுவோம், சுத்தி தெரியுதுன்னா உதாரணத்துக்கு ஒரு சுத்தி தெரியுதுன்னா என்ன சொல்ற, பூனை குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி தெரியுறியே அப்படின்னு இல்லைங்களா. அந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ யாருக்காவது ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா, இப்ப வைஃப் பிரெக்னண்டா இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது நான் வெளியில சுத்தி தெரிவேன், ஏன் சுத்தி தெரிவேன், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னா ஒரு தமிழ்ல என்ன சொல்றது, ஒரு பெரிய பதட்டம், ஒரு வெறி, ஒரு ஆர்வம், சுத்தி தெரியுதா தானுங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் கிடைக்க மாட்டாதா, கிடைக்காதா, கிடைக்காதா, எப்போ என்னன்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். அவன் அப்படி இருக்கிறானா, உன்னால யோசிக்க முடியாது, அது ஆபத்தை விவரிக்கிற கர்ஜிக்குது. உங்களை பார்த்து கர்ஜிச்சு, எப்படா கிடைக்கும், எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு சுத்தி திரியுதான், உங்களையே சுத்தி 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 திரியுதான். என்ன சொல்றது பாருங்களேன், இந்த யோபு 1:6 பாருங்களேன், சுத்தி தெரிஞ்சு எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்களேன். ஆண்டவர் கேட்கிறார் யோபு கிட்ட, இது பிசாசு கிட்ட, 1:6,
ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான்.
அதே வார்த்தை, நான் என்ன பண்ணிருக்கேன், பூமி எங்கும் உலாவி நான் சுத்தி திரிந்து வருகிறேன், சுத்தி திரிந்து வருகிறான். அவன் என்ன சுத்தி திரிந்து என்ன பண்றான், தொடர்ந்து படிங்க.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோசேப்பின் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ,
இவர் பாருங்களா தேவையில்லாம ஏன் கேட்கணும்,
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக வர தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை இல்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ
அவனுடைய பலங்கள் என்ன, ஏன் அவன் இப்படி இருக்கிறான், எதனால அப்படி இருக்கிறான், அவன் ஏன் பக்தியா இருக்கிறான், எல்லா டீடைல்ஸ், அவன் எப்போ உழுவான், என்ன பண்ண அவனை அடிக்கலாம், எல்லா டீடைல்ஸ், அவனுக்கு என்ன சோதனை, என்ன பலவீனம், எல்லா டீடைல்ஸும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். எல்லா டீடைல்ஸ் சுத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான். ஓகே, நம்ம என்ன பாக்குறோம், நம்மளுடைய ஆபத்தை ஒரு ஓமையாக ஒரு சிங்கம் காட்டுறாரு. அந்த பலத்த வல்லமையான மிக வேகமாக பாயக்கூடிய சிங்கம், அது வெறும் அமைதியா இருக்கிற சிங்கம் அல்ல, கர்ஜிக்கிற, நம்மளை பார்த்து மார்க் பண்ணி நம்மளை பார்த்து விழுங்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற சிங்கம். அது மாத்திரம் இல்ல, அது வெறும் ஜெயில போட்டிருக்கிற சிங்கம் இல்ல, ஃப்ரீயா சுத்தி திரிகிற சிங்கம், நம்மள பாயக்கூடிய சிங்கம். எதனால இதெல்லாம் அப்படி செஞ்சு வருது, அதனோட நோக்கம் என்ன, எவனை விழுங்கலாமோ என்று. பாருங்களேன், எவனை விழுங்கலாமோ என்று, அதனோட நோக்கம் வந்து நம்மளை மிரட்டணும்ன்ற நோக்கம் இல்ல, நம்ம மூஞ்சில ரெண்டு மார்க் போட்டு ஓடிடணும்ன்ற நோக்கம் இல்ல. யோசிச்சு பாருங்களேன், இல்லைன்னா நம்ம உடம்புல ஒரு அதுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு 1 kgயோ பாதி 1/2 kgயோ கறியை பிச்சுட்டு போனோன்ற நோக்கம் இல்ல. என்ன நோக்கம், எலும்பு கூட விடாம முழுசா நம்மள விழுங்கணும். அந்த ஓமைய யோசிச்சு பாருங்க, கம்ப்ளீட்டா அவனை அழிக்கணும், கம்ப்ளீட்டா அவனுடைய சரீரமும் ஆத்மாவும் வாழ்க்கையும் கம்ப்ளீட்டா, குடும்பத்தையும் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருங்க, ஒண்ணுமே விடக்கூடாது, அவனுக்கு நிம்மதியே இல்லாம அவனை விழுங்கணும் அப்படின்ற, விழுங்கணும்ன்ற ஒரு வார்த்தை யோனாவை எப்படி முழுசா அந்த மீன் முழுங்குச்சு. இயேசு கூட ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க வந்து ஏன்னா கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை நீங்க விழுங்குறீங்க, அதே வார்த்தை தான் இங்கேயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, முழுசா விழுங்குறது, முழுசா விழுங்குறது. அவன் வந்து இறையா தேடுறது, என்னத்தை தேடுறான், நம்ம உடம்ப முழுங்கிடணும் நான் பாக்குறான், என்ன அவனுடைய இறை, நமக்கு உடம்புக்கு இன்பத்தை கொடுப்பான், அதை பத்தி கவலையே இல்லை, அவ உடம்ப நல்லா வளர்த்து விடுவான், எவ்வளவு சாப்பாடு வேணுமோ சாப்பாடு, எவ்வளவு இது வேணுமோ சாப்பாடு, கண்ட்ரோல் இல்லாம மந்தமாயிரு, இன்பங்களை எடுத்துக்க எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய எறை எதை, நம்ம ஆத்துமாவை அழிக்கணும் பாருங்களேன். ஏன்னா இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் எனிமி இல்லைங்களா, ஆவிக்குரிய எனிமி. அவன் ஆவிக்குரிய எனிமி எதைத்தான் கவனிக்கிறான், நம்ம ஆத்துமாவை அவன் அழிக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கம், அதைத்தான் அவன் இறையா தேடுறான். அவன் எப்படி தேடுறான், பல விதத்தில் அவன் தேடலாம். உதாரணத்துக்கு எப்படி அவனுக்கு இடம் கொடுக்கிறோம், முதலாவது நம்ம பாவம் செய்யும்படிக்கு நமக்கு சோதனை கொடுக்கலாம், சொன்ன மாதிரி நம்ம பாவத்தில் இடம் கொடுத்து சோதனைக்கு விழுந்த பிறகு என்ன செய்வான், நம்மளை குற்றப்படுத்துவான் இல்லைங்களா, நம்மளை குற்றப்படுத்தி அந்த பேரே ஒரு குற்றவாளி, குற்றப்படுத்துகிறவன் நடத்தும். அதனால நம்முடைய நேச்சர்ஸ், நம்முடைய பலவீனத்தை எல்லாத்தையும் தேடி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நம்மளை முழுசா அழிக்கிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான் பாருங்களா, அழிக்கிற வரைக்கும் முழுசா விழுங்கணும் அப்படின்னு. சரி, ஒரு முக்கியமான கேள்வி, அந்த கேள்வியோடு முடிப்போம், ஏன் அவன் இப்படி இருக்கிறான், எதனால எனக்கு அவன் சத்ரு, யோசிச்சு பாருங்களேன், எதுக்காக அவன் இப்படி செய்யறான், அவன் பயங்கர கர்ஜிக்கிற சிங்கம், வகை தேடுக்கிறான், என்ன விழுங்கணும்னு பாக்குறான், ஏன், நம்ம என்ன கேட்டுக்கிட்டோமா, நீயும் நானும் எனிமிஸ் ஆயிடலாம் நம்ம கேட்டுக்கிட்டோமா, என்னத்துக்கு வம்பு நம்ம கேட்ட, நானும் சாதாரண ஒரு சிறுதான ஆள், எனக்கும் அவனுக்கு என்னத்துக்கு வம்பு இல்லைங்களா, நம்ம வேற வேலை இல்லையா அவனுக்கு, இவ்வளோ உலகத்துல எல்லாம் வேலையை விட்டுட்டு என்னத்தான் விழுங்கணும்னு வரணுமா அவன், வேற வேலை இல்லையா அவனுக்கு அப்படின்னா பாருங்களேன், பேதுரு இதுல அவர் யூகம் பண்றது என்ன, ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவன் ஒரு சத்ரு, ஏன் அவன் சத்ரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது கேள்விக்கு ஆதியாமத்துக்கே நம்ம போகணும். ஆதியாமத்துல என்ன ஆச்சு, பிசாசுக்கு அவங்க பாவம் செஞ்சு பிசாசு பேச்ச கேட்டு பிசாசுடைய வழியில போயிட்டாங்க. போயிட்ட பிறகு தேவன் என்ன சொன்னாரு, நீங்க பிசாசு வழியில போய் பிசாசுக்கு இசைந்து போயிட்டீங்க, அவனுக்கு அலைன் ஆயிட்டீங்க, பிசாசு பிள்ளைகளா ஆயிட்டீங்க, ஆனா உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி என்ன, உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் என்ன போடுவேன், பகையை போடுவேன் பாருங்கள, அது ஒரே வழிதான் உங்களை காப்பாற்றக்கூடியது. பகையை போடுவேன்னா அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க, நண்பர்களா தான் இருந்திருப்பாங்க, ஏன்னா பிசாசும் ஏவாலும் ஆதாமும் பிசாசோடு சேர்ந்துகிட்டாங்க, இசைந்துகிட்டாங்க. அது உங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துற ஒரே வழி என்ன, பகை போட்டாதான் உண்டு பாருங்களேன், பகையை போடுவேன். ஆகவே அப்படி பகையை போடலன்னா மனுஷக்குள்ள என்னவா இருக்கும், பிசாசோடு இணைந்து இசைந்து அவனோடு சேர்ந்து நரகத்துக்கு போயிட்டு இருக்கும். இல்லைங்களா? பிசாசுக்கும் அவனுடைய தேவ தூதர்களுக்கும் ஏற்படுத்தின நரகத்துக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க. உங்களை காப்பாற்றணும்னா இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன? உன்வித்துக்கும் அவன் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். உன்வித்துனா பிசாசுக்கு குழந்தைங்க பிறக்குமா? இல்ல, பிசாசு அவிக்குரிய விதத்தில் இணைந்து ஆதாம் ஏவாள் மூலமா வரக்கூடிய எல்லா வித்துக்களும் யாரு? பிசாசுடைய வித்துக்கள் தான் இயற்கையா வரவங்க. ஆனா ஒரு வித்து வரும், அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா தான் பகை வரப்போகுது. அவர் என்ன செய்வாரு? அவருடைய குதிகாலை நீ கடிப்பாய், அவர் உன் தலையை நசுக்குவார். பாருங்களேன் ரெவலேஷன்ல இது எவ்வளவு இதா போட்டிருக்கு. ரெவலேஷன் 12 நம்ம என்ன பாக்குறோம்? அந்த காட்சியை இங்க போட்டிருக்கிறத பாக்குறோம். ஏன் சாத்தான் நம்ம பின்னாடி இருக்கிறான்? அதுல பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு ஒரு தீர்க்க தரிசனமா இங்க காட்டுறாரு. படிங்க 1
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளையை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளுடையும் சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதில் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்துக் கொள்ளும்படிக்கு அந்த வலு சர்ப்பமும் அவளுக்கு முன்பாக நின்றது.
பாருங்களேன், அந்த வலு சர்ப்பம் என்ன செய்யலாம்? நிக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய விழுங்கலான்னு வருது, பட்சித்துன்னு வருது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா விழுங்கலான் அது காத்துக்கிட்டு இருக்கு. அது யார் அந்த குழந்தை? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அது பழைய ஏற்பாடு சபையே அந்த இஸ்ரவேல் ஜனங்களா இருந்து அந்த இஸ்ரவேல் மூலமா வருகிற இயேசுவை விழுங்கணும்னு அது பார்த்துச்சு. அது விழுங்கணும்னு பார்த்த உடனே என்ன ஆச்சு? அவரு தப்பிச்சு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். பரலோகத்துக்கு ஏறி போயிட்ட உடனே இதுக்கு வந்த கோபத்துக்கு அது என்ன பண்ணுச்சு? ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஸ்திரீய துரத்த பார்த்துச்சு, சபையை அழிக்க பார்த்துச்சு. அதான் முதல் நூற்றாண்டுல எல்லாம் வருது. சபையை அழிக்க பார்த்த உடனே அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு ரெக்கையை கொடுத்து அது வனாந்திரத்துல போயிருச்சு. வனாந்திரத்துல அதை பாதுகாக்கும் போது அது தண்ணியை ஊத்த பார்த்துச்சு, தன் வாயிலிருந்து பெரிய ஆறு. அங்க ஆறை ஊத்தும் போது அந்த ஆறு பூமியை திறந்து அந்த ஆறு பூமிக்குள்ள எல்லாம் போய் அந்த ஸ்திரீ பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த வலு சர்ப்பம் அந்த சபையை, அந்த ஸ்திரீயை ஒன்னும் செய்ய முடியாது, நரகத்தின் ஒளிமுக வாசல்கள் இதை ஒன்னும் மேற்கொள்ள முடியாது என்பதை அது அறிஞ்சு 17 வசனத்துல கடைசியில இயேசு வர வரைக்கும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்களேன். சபையை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்காக அது என்ன செய்ய பாக்குது? 17 படிங்க.
அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று.
சபையை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது என்ன செய்ய பாக்குது? தனிப்பட்ட இண்டிவிஜுவல் விசுவாசியை எவனை விழுங்கலான்னு வலை தேடி சுத்திட்டு இருக்கு. இயேசு வர வரைக்கும் அது சபையை ஒண்ணும் பண்ண முடியாது, அது தெரிஞ்சிருச்சு. ஸ்திரீய பாதுகாக்கிறார் அவரு. ஆனா தனித்தனி விசுவாசிய அவங்க பிடிச்சு எப்படிடா அவங்க விழுங்கலான்னு அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இயேசு மேல தனக்கு இருந்த பகை என்ன பண்ணுது? அந்த இயேசு மேல இருந்த பகையை வந்து அது இயேசு மேல தீர்த்துக்க முடியல. இயேசு போயிட்டாருன்னு அதுக்கு வந்த கோபத்தை சபையை அழிக்க பார்த்துச்சு. இப்ப சபையை அழிக்க முடியல என்பதற்காக நம்மள தனிப்பட்ட விசுவாசிகளை அழிக்க பார்க்குது. ஏன்? நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம விசுவாசிகளை மாறினமோ அன்னைக்கே நம்ம அதுக்கு என்ன ஆயிட்டோம்? எனிமி ஆயிட்டோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சத்ரு ஆயிட்டோம். ஏன்? நம்ம ஸ்திரீயின் வித்தா ஆயிட்டதுனால தான் அது நம்ம மேல பகையா வருது. ஆகவே இதுல பாத்தீங்கன்னா நாம் நம்மளை அதை அழிக்கணும்னு பாக்குறதுக்காக தான் ரெவலேஷன்ல எப்படி யோவான் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றாரோ, அப்பா உங்களுக்கு வர கஷ்டங்களுக்கு காரணம், உங்களுக்கு வர உபத்திரவங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் உங்களுக்கு எதிரி ஆனதுனால, இது உங்களை பின்தொடர்ந்து வர்றதுனாலன்ற மாதிரி பேதுரு இங்க என்ன காட்டுறாரு? சபைகளே உங்களுக்கு வர கஷ்டங்கள். யோசிச்சு பாருங்களா, விசுவாசிகளுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க? அவ்வளவு பாவ சோதனைகள் கூட இல்லை. நமக்கு வர பாவ சோதனைகள் மாதிரி அவங்களுக்கு வருதே இல்லை இல்லைங்களா? அவ்வளவு மோசமா பிரச்சனைகள் கூட வருது. ஆனா நமக்கொண்டு ஏன் இவ்வளவு சோதனைகள்? நமக்கொண்டு ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல தேடுறது யார? மத்தவங்களை இல்ல, சபையில இருக்கிறவங்களை தான். மத்தவங்களை அவன் விட்டுறான். ஏன்? ஆல்ரெடி அவன் வாயில இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆல்ரெடி அவன் பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்க கூட தான் வரப்போறாங்க. அவங்களெல்லாம் அட்டாக்கே பண்ண மாட்டான். ஆனா நாம் ஸ்திரீயின் வித்தா ஆனதுனால அவனுடைய கவனம் அட்டாக்கு எதிர்ப்பெல்லாம் யார் மேல இருக்கும், நம்ம மேலதான் இருக்கும். நம்ம மேலதான் சோதனைகளை கொண்டு வந்து நம்மளதான் அழிக்க பாக்குறோம். அதனாலதான் அவங்களுக்கு மத்தியில் பட்சி எறிகிற பாருங்களேன் சாத்தான் அங்க யோபு மேலதான் அவன் அட்டாக் பண்ண போறான். வேற யார பத்தியும் கவனிச்சாங்களா? வேற யாரையும் கவனிக்கல. விசுவாசிகள் மேலதான் அவனுடைய அட்டாக் இருக்கிறத பாக்குறோம். ஆகவே இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்து. அந்த ஆபத்து எவ்வளவு நியாயமானது, இப்படிப்பட்ட ஆபத்தை நம்ம உணர்ந்திருந்தோம்னா எவ்வளவு நியாயமானது, நம்ம விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டியது. ஆகவே இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண கத்துக்கணும். ஆண்டவர்கிட்ட ரொம்ப தீவிரமா ஜெபம் பண்ண கத்துக்கணும். நமக்கு வரமாட்டேது, எனக்கும் ஈஸியா வரமாட்டேது. ரொம்ப ஜபம் தான் நமக்கு வெளிப்பை கொடுக்க முடியும் பாருங்களேன். ரொம்ப ஜபம், நம்ம ரொம்ப ஜபம் பண்ண கத்துக்கிறவர்களா தான் இருக்கும்போது தான் நமக்கு விழிப்பை கொடுக்க முடியும். ஆகவே விழித்திருந்து நீங்கள் கவனமா இருங்க, விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். ஆகவே சரி, பயன்பாடுக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். ஆனால் பேதுரு என்ன சொல்றாரு, சாத்தானை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம சாத்தானை பத்தி ஜோக் பண்றோம் இல்லைங்களா, சாத்தான் சாத்தான் கேவலமா பேசுறோம், ஜோக் பண்றோம். ஆனா சாத்தான் நம்மள ஜோக்காவே எடுத்துக்கலாம், ரொம்ப சீரியஸா இருக்கான், ரொம்ப சீரியஸா இருக்கான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து ரொம்ப சீரியஸா இருந்தார். யோசிச்சு பாருங்களா, அவருடைய வாழ்க்கையில முழுவதுமா அவர் ஊழியம் ஆரம்பிக்கும் போதே நேர் நேரா அவங்க கூட சண்டை போட்டார் இல்லைங்களா. அவருடைய ஊழியத்துல எங்க பாரு சாத்தான் அவர் பார்த்தாருன்னு பாக்குறோம். ஏன்னா அவன் மறைஞ்சிருந்து தான் வேலை செய்யறவன், நேரா வரவனே இல்லை, மறைஞ்சிருந்து செய்யறவன். ஆனா இயேசுடைய பிரசன்னம் தெய்வீகம் அவர் இருந்ததுனால நேரம் அவர்னால பார்க்க முடிஞ்சு. எல்லா இடத்துலயும் அவர் பாக்குறாரு. ஒரு இடத்துல ஒரு வரதாம் பேய் வெறி பிடிச்சவன் உன் பேர் என்னன்னு கேட்கிறார், லேகியோன் அப்படின்ற. ஒரு இடத்துல ஒரு லேடி பல வருஷமா வியாதியா இருக்கு, இந்த ஆபிரகாமுடைய மகளை 18 வருஷமா சாத்தான் கட்டுல வச்சிருந்தான், அவளை நான் விடுதலை ஆக்குறேன்றாரு. பாருங்களேன், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் எனக்குள் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அந்த மாதிரி சாத்தான் வந்து பல விதத்தில் சாத்தான் அவர் எல்லா இடங்களையும் பார்த்தார் இல்லைங்களா. பேதுருவே உன்னை புடமிடம் படிக்கி சாத்தான் அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாராம். பார்த்தா ஆவிக்குரிய உலகத்து சாத்தானகத்தை எவ்வளவு அவர் சீரியஸா இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் சாத்தான் அவரு கட்டளை இட்டாரு, பார்த்தாரு. ஏன், அவர் உயிர் தெழுந்தும் போதும், உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போய் 7 சபைகள் லெட்டர் எழுதும் போது என்ன பாக்குறோம், நீ எங்க குடியிருக்கிறாய், சாத்தான் இருக்கிற சிங்காசனத்துக்கிட்ட குடியிருக்கிறாய். இன்னொரு இடத்துல சாத்தான் உங்களில் சில பேரை காவலில் போடுவான்றார். இயேசு சாத்தானை எவ்வளவு சீரியஸா பாக்குறாரு பாருங்க. ஏன் அப்போஸ்தலர் சாத்தானை ரொம்ப சீரியஸா பார்த்தாங்க, ரொம்ப அப்போ பவுல் நிருபங்கள்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவர் எழுதுறாரு சாத்தான் சாத்தான் அவர் எழுதுறாரு, பல உதாரணங்களை அவர் எடுக்கிறார். ஏன், எபேசியர்ல பார்த்தோம்னா அவர் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், ஏன், அப்பதான் நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும் இல்லைங்களா. விசுவாசத்துல அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபன் சொல்றாரு, பல இடங்கள்ல அதை பவுல் சொல்றாரு, நான் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா அப்படின்றார். சாத்தானுக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறார், சாத்தான் என்னை தடை பண்ணான்றார். சாத்தான பார்த்தாரு பல இடங்கள்ல பவுல். பேதுரு இங்க எழுதுறாரு, ஏன் யாக்கோப எழுதுறாரு இல்லைங்களா, நம்ம தேவனுக்கு அடங்கி இருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போஸ்தலர்கள் சாத்தான் ரொம்ப சீரியஸா பார்த்தாங்க. ஆகவே நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும், சாத்தான சீரியஸா நம்ம பார்க்க கத்துக்கணும். அடுத்ததாக சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வழி என்ன, சாத்தானை நாம் தேவன்கிட்ட தாழ்மையா இல்லைன்னா சாத்தானை மேற்கொள்ளவே முடியாது. ஏன், சாத்தான சாத்தானாக மாத்தின ஆவி என்ன, பெருமை. அந்த பெருமை உள்ளவர்களா இருந்தோம்னா நம்ம எப்படிங்க சாத்தானுக்கு தான் இடம் கொடுப்போமே தவிர சாத்தானை மேற்கொள்வது பெருமையா இல்லைதான் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. ஆகவே நம்ம அதை ஜாக்கிரதையா பாத்துக்கணும், தாழ்மையை நம்ம கத்துக்கணும், தாழ்மையை நம்ம பிராக்டிஸ் பண்ண கத்துக்கணும். சாத்தான்கிட்ட நம்ம டீல் பண்ணணும்னா விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இல்லைன்னா நம்ம டீல் பண்ணவே முடியாது, டீல் பண்ணவே முடியாது. நம்முடைய கவலைகள் தாழ்மைப்பட்டு நம்முடைய கவலைகள்லாம் ஆண்டவர் மேல போட்டு இருந்தா தான் நம்ம அவங்ககிட்ட டீல் பண்ண முடியும். இன்னொன்னு, உங்க வாழ்க்கையில நீங்க சோதிச்சு பார்க்கணும், அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எங்க சுத்தி திரிகிறான், எங்க சுத்தி ஒவ்வொருத்தரையும் பார்த்து சுத்தி திரிக்கிறான். நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் என்ன, எந்த சோதனையில அவன் நம்மள விழுவ வச்சு கர்ஜிக்கிறான், அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கலன்னா கூடிய சீக்கிரம் நம்மள விழுங்க போறான்னு அர்த்தம். இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் அவங்ககிட்ட விளையாடக்கூடாது. நம்ம அவங்ககிட்ட ஐயோ பல்ல எப்படி இருக்குது கொஞ்சம் காமி, சிங்கத்துக்கிட்ட போய் விளையாடுது பல்ல கொஞ்சம் காமி, இந்த ஒரு வரல கடிச்சு காமி அப்படின்னா நம்ம விளையாடுறது கொஞ்சம் ரத்த டேஸ்ட் அது பாத்துருச்சுன்னா உடுமாது. யோசிச்சு பாருங்களேன், அவங்ககிட்ட விளையாடக்கூடாது. இந்த மாதிரி ஜாக்கிரதையா விழுத்துலன்னா அவனுக்கு இறையாத்தான் நம்ம ஆக போறோம். அதனாலதான் விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். இவ்வளவு எச்சரிக்கையை கொடுக்கிறார் ஆண்டவர், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இன்னும் சில பேர் நீங்க இங்க இருக்கிறீங்க, ஒருவேளை சாத்தா அவங்க பின்னாடி இல்லாம இருக்கலாம், உங்களை பார்த்து கர்ஜிக்காம இருக்கலாம், ஆனா வேதம் சேடா என்ன சொல்லுது தெரியுமா? சில பேர் ஆண்டவருக்குள்ள வராதவங்கள பார்த்து என்ன சொல்லுது வேதம், சாத்தானுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. அது எவ்வளவு சேட் யோசிச்சு பாருங்களேன். அந்த கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு குட்டிங்களுக்கு பிள்ளைகள் இயேசுவே சொல்லி இருக்கிறார், நீங்க பிசாசுடைய பிள்ளைகள், அவனுடைய இச்சைகளின்படி நீங்க செய்ய நினைக்கிறீங்க, நீங்க செய்யற காரியங்கள், யோசிக்கிற காரியங்கள், நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க பிசாசு இச்சைகளை நிறைவேற்றுற பிசாசு பிள்ளைகளா இருக்கிறீங்க, அதனாலதான் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு போட்டிருக்கு, பயங்கரமா போட்டிருக்கு. ஆகவே இந்த உலகத்துல வேதம் ரெண்டா பிரிச்சிருது. யோவான் பாருங்களேன், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாரு, பிசாசுடைய பிள்ளைகள் யார் என்று அறிந்திருக்கிறோம் என்றார். ரெண்டு பேர் தான், ஒன்னு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், இல்ல பிசாசுடைய பிள்ளைகளா இருக்கணும், நடு கிரவுண்டே இல்ல. பிசாசுனால கட்டுப்படுத்தி அவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள், ரொம்ப பயங்கரம். அப்படி கூட இருக்க முடியும். அதுல இருந்து தப்புறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பிசாசுகளுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார்னு வேதம் நமக்கு சொல்லுது. அது எப்படி, நான் பிசாசுடைய பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகளா மாறுறது எப்படி, இயேசு கிட்ட வந்தாதான் இல்லைங்களா. நான் மனம் திரும்பி அவ பாவத்தை உணர்ந்து இயேசுகிட்ட ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு வரும்போதுதான் அவர் பிசாசு, அவர் மட்டும்தான் பிசாசின் பவர்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படி வருகிறவர்களை அவர் விடுதலை செய்யறார், இயேசுகிட்ட ஓடணும். ஆகவே இதோடு நம்ம இந்த மீட்டிங்கை முடிப்போம். ஜெபம் செய்வோம்.